إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد மரணத்தை மனதில் கொண்டு எம் வாழ்வை நெறிப்படுத்துவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களாகிய எம்மை இவ்வுலகிலே படைத்து எம்மிலே ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். எமக்கு முந்தி இவ்வுலகிலே வாழ்ந்து மரணித்து விட்டவர்களாக இருந்தாலும் சரி, எம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி, இதற்கு பிறகு வாழ விருப்பவர்களாக இருந்தாலும் எம் ஒவ்வொருவருக்கும் அந்த வாழ்க்கையானது ஒரு குறிப்பிடப்பட்ட தவணை கொண்டதாக காணப்படுகிறது. எம்மிலே யாருடைய தவணை எப்போது எழுதப்பட்டிருக்கிறதோ அது ஒரு சிறிது பிற்படுத்தப்படவும் மாட்டாது, முற்படுத்தப்படவும் மாட்டாது என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே பல இடங்களிலே குறிப்பிடுகிறான். இப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் பல்வேறு சம்பவங்கள், நிகழ்வுகள் எம்முடைய இந்த வாழ்க்கையிலே அன்றாடம் நடந்து கொண்டிருப்பதை நாம் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆங்காங்கே சிதறி வாழக்கூடிய மனித சமூகத்தினராகிய எங்கள் மத்தியிலே ஒரு சில இடங்களிலே ஒரு சில நேரங்களில் குழந்தை பிறந்த நிகழ்வுகள் நடக்கின்றன. அப்படியான நிகழ்வுகளில் எம்மிலே அதிகமானோர் கலந்து சிறப்பிக்கக்கூடியதை நாம் கவனிக்கிறோம். அதேபோன்று நாம் வாழக்கூடிய இந்த காலப்பகுதியிலே ஒரு சில இடங்களிலே ஒரு சில நேரங்களிலே திருமண வைபவங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படியான வைபவங்களிலும் எம்மிலே அதிகமானோர் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக விசேடமாக தயாராகி அந்த நிகழ்வுகளிலே வைபவங்களிலே கலந்து கொள்கிறோம். இதே எம்முடைய உலக வாழ்வினிலே ஆங்காங்கே மரண நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்படி மரண சம்பவங்கள் நடைபெறக்கூடிய அந்த இடங்களுக்கும் எம்மிலே பலர் சென்று அந்த துக்க நிகழ்விலே கலந்து கொண்டு
வீடு திரும்பக்கூடிய நிலையிலே காணப்படுகிறோம். மேலே ஒரு சில உலகிலே நடைபெறக்கூடிய நிகழ்வுகள், வைபவங்கள், சம்பவங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டதன் நோக்கம் என்னவென்றால், இந்த உலகிலே நடைபெறக்கூடிய எப்படிப்பட்ட நிகழ்வாக இருந்தாலும், அது ஓர் குழந்தை பிறப்பு நிகழ்வாக இருக்கலாம், அல்லது திருமண வைபவமாக இருக்கலாம், அல்லது எமது பிள்ளைகளினுடைய பாடசாலை விடயங்களாக இருக்கலாம், இப்படி நாம் கலந்து கொள்ளக்கூடிய எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும், அந்த நிகழ்வுகளிலே கலந்து கொள்ளக்கூடிய எமக்கு விசேடமான சில நடவடிக்கைகள் நிச்சயமாக காணப்படுகிறது. அடுத்த ஒரு பெற்றோருக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும், அந்த நிகழ்விலே கலந்து கொள்ளக்கூடிய நாம் என்ன செய்கிறோம் என்றால், அந்த இடத்திற்கு சென்று அந்த குழந்தையை பார்த்து அதனை பற்றி அதிகமான பேச்சுக்களை பேசுவதோடு நாமும் பல்வேறு கற்பனைகளை அந்த இடத்திலே பண்ண ஆரம்பிக்கின்றோம். நாமும் இவ்வாறான குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும், அந்த குழந்தைகளை இப்படி இப்படி வளர்க்க வேண்டும், இவர்கள் இப்படி இந்த குழந்தைக்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள், இதைவிட பல மடங்கு விசேடமாக நாம் செய்ய வேண்டும், இப்படி ஒரு குழந்தை பிறப்பு சம்பவமாக இருந்தாலும் அதிலே இருக்கக்கூடிய விடயங்களை அப்படியே கண்ணிமைக்காமல் பார்த்துவிட்டு அதை வைத்து எம்மோடு உரசி பார்த்து அடுத்து எமது வீட்டிலே அப்படி ஒரு சம்பவம் நடைபெறுகிற போது இன்னும் பல மடங்கு சிறப்பாக அதை செய்வதற்கு நாம் கனவு காண்கிறோம். அதே போன்று ஒரு திருமண சம்பவமாக வைபவமாக இருந்தால், அந்த இடத்திலும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மிக தெளிவாக நாம் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படியான உணவு ஏற்பாடுகள் அங்கே செய்யப்படுகிறது, மணமகன் மணமகள் எவ்வாறாக அவர்களுடைய ஆடைகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன, மணமகள் எப்படி எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றாள், அது எமது வீட்டிலே நடந்த திருமணங்களை விட சிறப்பாக நடக்கிறதா, இதுவே இப்படி இருக்கிறது என்றால் எம்முடைய வீட்டு திருமணங்களை எப்படி செய்து கொள்வது என்று பல்வேறு கற்பனை கோட்டைகளை நாம் கட்டிக்கொண்டிருக்கிறோம். அடுத்து எமது வீட்டிலே அப்படியான ஒரு நிகழ்வு நடைபெறுகிற போது நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சரியாக சிந்தனையிலே நிறுத்தி எம்முடைய ஆசைப்படி அந்த திருமண வைபவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். வைபவங்கள் சம்பவங்கள் நடைபெறக்கூடிய அந்த தருணத்தில் மட்டுமில்லாமல், அதற்கு முன்னேற்பாடுகளாக மாதக்கணக்கிலே வருடக்கணக்கிலே பல்வேறு ஏற்பாடுகளையும் அந்த நிகழ்வுகளுக்காக செய்யக்கூடிய ஒரு தன்மை மனிதர்களாகிய எங்களிலே காணப்படுகிறது. இப்படி இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய எல்லா விதமான சம்பவங்களிலும் அதனை கண்ணிமைக்காமல் பார்த்து ரசித்துவிட்டு அந்த இடத்திலே தோன்றக்கூடிய சிந்தனைகளையெல்லாம் உள்ளத்திலே ஆழமாக பதித்துவிட்டு அதற்கு பிறகு நாமும் திட்டமிட்டு எமக்கூடிய ஏற்பாடுகளை மிக அழகாக செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒரே ஒரு விடயத்திலே கோட்டை விட்டுக் கொண்டிருக்கிறோம். அதுவும் இந்த உலகத்திலே நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு, எல்லா வீடுகளிலும் நடந்தேறக்கூடிய ஒரு நிகழ்வு, நாம் ஒவ்வொருவரும் அந்த நிகழ்வுகளிலே சம்பவங்களிலே கலந்து கொள்கிறோம். ஆனால் எப்படி திருமண வைபவங்களிலும் குழந்தை பிறப்பு நிகழ்வுகளிலும் சரியாக அனைத்தையும் கண்ணும் கருத்துமாக அவதானித்து இதைவிட சிறப்பாக நாம் செய்ய வேண்டும் என்று பல முன்னேற்பாடுகளை செய்தோமோ அந்த திட்டமிடல்களையும் முன்னேற்பாடுகளையும் ஒரே ஒரு சம்பவத்திலே நாம் கோட்டை விட்டு விடுகிறோம். அதுதான் ஆங்காங்கே நடக்கக்கூடிய மரண சம்பவங்களாகும். எம்மத்தியிலே பல்வேறு மரண சம்பவங்கள் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மரணங்களும் நடைபெறக்கூடிய விதங்கள் அந்த மரண சமயத்திலே அந்த தினத்திலே நினைவுபடுத்தப்படுகிறது. அதை நாம் யோசிக்கிறோம், அதை நினைத்து பயப்படுகிறோம். எமக்கும் மரணம் என்ற ஒன்று இருக்கிறது, அது எப்படி வரப்போகிறதோ என்று அந்த சமயத்திலே கதிகலங்குகிறோம். ஆனால் எம்முடைய துர்ப்பாக்கியம் என்னவென்றால் அந்த நாளோடு அல்லது இரண்டு நாட்களோடு அந்த சம்பவம் அப்படியே எம்மை விட்டும் மறந்து சென்று விடுகிறது. திருமண வைபவங்களையும் ஏனைய வைபவங்களையும் உள்ளத்திலே நிறுத்தியது போன்று இந்த மரண சம்பவங்கள் எம்முடைய உள்ளத்திலே நிலை பெறுவது கிடையாது. அந்த மரண சம்பவத்தை மனதிலே நிறுத்தி எமது வீடுகளிலே நடைபெறக்கூடிய மரணங்கள் அது இறைவனுடைய பார்வையிலே அழகான ஒன்றாக சிறந்த ஒன்றாக அமைய வேண்டும் என்ற முயற்சிகள் கிடையாது. எமது வீடுகளில் அல்ல, எமக்கே வரக்கூடிய மரணமாக இருந்தாலும் அது மரணித்து சென்ற இன்னார் இன்னாரை விட சிறந்த ஒரு மரணமாக எனது மரணம் நிகழ வேண்டும் என்கின்ற சிந்தனை எம்மிலே அதிகமானோருக்கு கிடையாது. இப்படி உலகத்திலே நடக்கக்கூடிய பிரயோஜனமில்லாத நாளை மறுமைக்கு பிரயோசனப்படாத எல்லா வைபவங்களையும் சரியாக ஞாபகத்திலே வைத்து பிரயோஜனம் பெறக்கூடிய நாம் உண்மையிலேயே நாளை மறுமைக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய அந்த மரண சம்பவங்களை மறந்து விடுவது புத்திசாலித்தனமானதா? புத்திசாலிகளுக்கு அது அழகானதா என்பதனை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய ஏனையவர்களுக்கு நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் எமது வாழ்க்கையிலே சில நேரங்களிலே நடைபெறாமல் போகலாம். ஒரு வீட்டிலே நடக்கக்கூடிய குழந்தை பிறப்பு சம்பவம் அது ஒரு சிலரது வாழ்க்கையிலே குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால் அப்படி ஒன்று நடக்காமல் போகலாம். ஒரு சில இடங்களிலே நடக்கக்கூடிய திருமண வைபவங்கள் அதற்குரிய ஏற்பாடுகள் அதற்குரிய வசதி வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால் இன்னும் பல வீடுகளிலே அந்த திருமணங்கள் நடைபெறாமல் கால தாமதமாகலாம். ஆனால் எல்லா வீடுகளிலும் நடக்கக்கூடிய இந்த மரணம் என்பது என்றோ ஒரு நாள் எமது வீட்டு கதவையும் தட்டவிருக்கிறது. இதிலே எந்த மாற்றங்களும் கிடையாது. நடக்குமா நடக்காதா என்று தெரியாத உலகத்தின் பல்வேறு விடயங்களுக்காக தயார் நிலையிலே இருக்கக்கூடிய நாங்கள் உண்மையிலேயே நடந்துவிடவிருக்கக்கூடிய அந்த மரணத்தை மறந்துவிட்டு வாழுவதென்பது எம்முடைய மிகப்பெரும் அறியாமை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நபி அல்லாஹ் அல் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் பாடமாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த வசனம் குல்லு நஃப்ஸின் ஜாயிகத்துல் மௌத், மனிதனாக பிறந்த ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். மரணம் என்ற ஒன்று அது எமக்கு வந்தே தீரும் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே மிக தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறார். எனவே உண்மையிலேயே எனக்கும் உங்களுக்கும் இந்த சபையிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நிகழவிருக்கக்கூடிய அந்த மரணம் அது உண்மையானது, சத்தியமானது, அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதற்காக எம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வது எம் ஒவ்வொருவரினுடைய தலையாய கடமையாகும். இந்த மரணத்தை சரியாக சிந்தனையிலே நிறுத்தி அன்றாட வாழ்க்கையிலே ஒவ்வொரு எட்டுக்களையும் எடுத்து வைப்பது எம் ஒவ்வொருவருக்கும் அவசியமான ஒன்று. இன்று இரவு நான் மரணித்து விட்டால் அந்த இறைவனின் சன்னிதானத்திலே எனக்கு அந்த திருப்பொருத்தம் கிடைத்து விடுமா? நாளை எனது மரணம் நிகழ்ந்து விட்டால் அந்த இறைவனிடத்திலே கிடைக்கப்பெறும் தண்டனைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியுமா? அடுத்த நிமிடம் நான் மரணித்து விட்டால் எனக்கு சுவனம் செல்வதற்குரிய தகுதிகள் இருக்கின்றனவா என்கின்ற சிந்தனை எம் வாழ்க்கையிலே அன்றாடம் ஒவ்வொரு நாளும் அது காணப்பட வேண்டும் என்பதனை மீண்டும் மீண்டும் இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஆனால் மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் மறந்துவிடக்கூடிய ஒரு இயல்பை கொண்டிருக்கக்கூடிய நாம் உண்மையான இந்த நிகழ்வை அடிக்கடி மறந்துவிடுகிறோம். கூடுதலான நேரங்களிலே இந்த உண்மையான அந்த சம்பவத்தை மறந்துவிடுகிறோம். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விடயத்தை, ஒரு ஹதீஸை எமக்கு நினைவுபடுத்தினார்கள். எப்படி என்றால், அக்ஸிரு விக்ர ஹாதிமில் லத்தாத், அக்ஸிரு விக்ர ஹாதிமில் லத்தாத், இன்பங்களை எல்லாம் சந்தோஷங்களை எல்லாம் இல்லை என்று ஆக்கிவிடக்கூடிய, தகர்த்து நொறுக்கிவிடக்கூடிய அந்த மரண சிந்தனையை நீங்கள் அடிக்கடி நினைவிலே கொண்டு வாருங்கள், அந்த நினைவை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி எம்மிலே அனைவரும் அறிந்த ஒரு செய்தியாகும். எனவே நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறக்கூடிய அந்த செய்தியை இந்த நிகழ்ச்சியில், இந்த பயான் நிகழ்ச்சியிலே மட்டுமின்றி ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தனையிலே நிறுத்த வேண்டியது எம் ஒவ்வொருவரினுடைய தலையாய கடமையாகும். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்ன அந்த ஹதீஸிற்கு அமைய எம்முடைய இந்த பகுதியிலே, இந்த பிரதேசத்திலே நடந்த ஒரு சில மரணங்களை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் ஞாபகப்படுத்தக்கூடிய இந்த மனிதர்கள் எம்மோடு கூட வாழ்ந்துவிட்டு சென்றவர்கள். அவர்கள் வந்திருக்கக்கூடிய சிலரின் உறவினர்களாக, தாய் தந்தையர்களாக, சகோதர சகோதரிகளாக இருக்கக்கூடும். ஏதோ ஒரு விதத்திலே, ஏதோ ஒரு வகையிலே சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடும். எனவே அவர்களை மீண்டும் ஒரு முறை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வது எம்முடைய மரணத்திற்கும் எம்மை தயார்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறேன். எமக்கு நெருக்கமான ஒரு சில சம்பவங்களை எடுத்துக்கொண்டால், சென்ற நோன்பு பெருநாளுடைய தினம், அதற்கு முந்தைய ரமலானுடைய மாதத்திலே முழுக்க முழுக்க நோன்புகளை நோற்று அந்த பெருநாளுடைய அந்த ஒரு சந்தோஷத்துக்காக நாம் எல்லோரும் தயாராக இருந்த தருணம், எம்முடைய இந்த பிரதேசத்திலே விசேடமாக ஏற்பாடு செய்யப்பட்ட பயான் நிகழ்ச்சிகள், இரவு தொழுகைகள் என்று அடிக்கடி பள்ளியோடு தொடர்பாக இருந்து அந்த புனிதமான ரமலானை இனிமையாக கணித்துவிட்டு அந்த ஒரு நோன்பு பெருநாளை கொண்டாடுவதற்காக நாம் எத்தனித்த சமயம், பிறை கண்டு நாளை பெருநாள் கொண்டாடப் போகிறோம் எனும் தருணத்திலே நாம் இருந்தபோது விழுந்தது ஓர் மரணம். உங்களோடு கூட இருந்த சகோதரிகளில் ஒருவர் இந்த உலகத்தை விட்டும் தமது வாழ்க்கையை முடித்துவிட்டு சென்றார். அத்தோடு அவருக்கு எழுதப்பட்ட அந்த தவணை முடிவுக்கு வந்தது. பாருங்கள், ரமலானுடைய மாதத்தை முழுமையாக முடித்துவிட்டு பெருநாளை கொண்டாடப் போகிறோம் என்கின்ற ஒரு சந்தோஷம், அதற்கு ஈடு இணை கிடையாது. ஆனால் மனிதர்கள் படைக்கப்பட்ட விதத்தை அல்லாஹ் மீண்டும் ஒரு முறை நிரூபித்தான். முழுக்க முழுக்க ரமலானிலே இருந்த ஒரு மனிதர் பெருநாளை கொண்டாடுவதற்கு இல்லாமல் அந்த பெருநாளுடைய திடலிலே அவருக்காக ஜனாசா தொழுகை தொழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. எனவே எம்முடைய மரணங்களும் எப்படி எங்கே ஏற்பட போகிறது அல்லாஹ் ஒருவனே நன்கறிந்தவர். இம்மிலே சிலர் நினைத்துக் கொண்டிருக்கலாம், அவர் அப்படி மரணித்திருக்கிறார், இவர் இப்படி மரணித்திருக்கிறார், ஆனால் எனக்கு அப்படி ஒரு மரணம் வராது, நான் நல்ல ஒரு திருப்தியோடு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்திலேதான் மரணிப்பேன் என்று எம்மிலே சிலருக்கு சிந்தனை ஓட்டங்கள் நிகழலாம். ஆனால் எமக்கு நாம் மதிப்பு மிக்கவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வின் பார்வையிலே அனைவரும் அவனது அடியார்கள். அவன் யாருக்கு எப்போது அந்த ரிஸ்கை முடித்து விடுகிறானோ அந்த சமயத்திலே அவர் மரணம் எய்தி விடுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே அந்த நோன்பு பெருநாளுடைய தினத்திலே நடந்த மரணம் சற்று எமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும். அதே போன்று சென்ற மாதம் அல்லது இந்த மாதத்தின் துவக்கத்திலே எமது பிரதேசத்திலே நடந்த இன்னொரு மரணம், ஒரு வாலிபர், இந்த பிரதேசத்தை சேர்ந்த ஒருவர், அவர் ஒரு விபத்திலே தன்னுடைய உயிரை இழந்துவிட்டார். திருமணம் முடிக்காத ஒரு பருவத்திலே எத்தனையோ கனவுகளோடும் கற்பனைகளோடும் அவர் இந்த உலகிலே உலா வந்து கொண்டிருந்திருப்பார். ஆனால் அல்லாஹ் அவருக்கு எழுதிய தருணம் வந்தது, அவரது காரியம் முடிந்தது. எனவே எம்மிலே பலர் இன்னும் திருமணம் முடிக்காத ஒரு நிலைமையிலே, நான் திருமணம் முடித்து பிள்ளை குட்டிகளை ஈன்றெடுத்து அதற்கு பிறகுதான் மரணிப்பேன் என்ற ஒரு சிந்தனையிலே இருக்கலாம், வாழலாம். ஆனால் எம்முடைய யாரினது வாழ்க்கையும் எவருடைய கையிலும் கிடையாது. அல்லாஹ் எழுதிய தருணம் வந்துவிட்டால் எம்முடைய உயிர் மூச்சு அந்த இடத்திலே நின்று பிரிந்துவிடும். அந்த வாலிபருடைய தகுதிகள், அவருடைய செல்வ செழிப்புகள் எம்மிலே அதிகமானோர் அறிந்திருக்கலாம். அவருக்கு பெரிதாக சிரமப்படுவதற்கு என்ற தேவை இந்த உலகத்திலே காணப்படவில்லை. நன்கு ஒரு வசதி வாய்ப்பான ஒரு குடும்பத்திலே பிறந்து வளர்ந்த ஒரு வாலிபர். ஆனால் பாருங்கள், அவ்வளவு வாய்ப்புகள், வசதிகள், செல்வ செழிப்புகள் இருந்தாலும் அதனை அனுபவிக்கும் பாக்கியம் அவருக்கு கிடைக்கவில்லை. இவ்வளவுதான் இந்த உலக வாழ்க்கை. அதே போன்று சமீபத்திலே இந்த ஒரு வாரத்திலே இரண்டு மரணங்களை நாம் கண்கூடாக பார்த்தோம். அதிலே குழந்தை பகுதியிலே எம்முடைய ஒரு சகோதரி, அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள், ஒரு சில நோய்களுக்குள் தடுமாறினார்கள். கடந்த வாரத்திலே அவர்களது அந்த காரியம் முடிவுக்கு வந்தது. அதே போன்று நேற்று முந்தைய தினம், அதற்கு முந்தைய தினம் புத்தளத்திலே ஒரு சகோதரர் திடீரென்று அவரது அந்த தவணை வந்தது. ஒரு நல்ல மனிதர் முஸ்லிம்களோடு அழகாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மூத்த சகோதரர், மனிதர்களோடு நல்ல முறையிலே நடக்கக்கூடிய ஒரு மனிதர், திடீரென்று அவரது மரணம் வந்தது. அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்தது, அவர் பதிலளித்தார். இப்படி யாருக்கு எங்கே எப்படி எந்த சந்தர்ப்பத்திலே எந்த நிலைமையிலே மரணங்கள் வரப்போகிறது என்பதை அல்லாஹ் ஒருவனே நன்கறிந்தவன். மேலே நாம் திடீர் மரணங்களை பார்த்திருக்கிறோம், விபத்துக்களை பார்த்திருக்கின்றோம், நோயிலே அகப்பட்டு மரணித்தவர்களை பார்த்திருக்கிறோம். இன்னும் எத்தனையோ மரணங்கள் எம்மை சூழ அடிக்கடி நடந்து கொண்டிருக்கிறது. கால்பந்தாட்டம் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய மைதானத்திலே மரணிக்கக்கூடியவர்களை நாம் பார்த்திருக்கின்றோம். தொலைக்காட்சி ஒளிபரப்பு சேவைகளை செய்து கொண்டிருப்பவர்கள் மரணித்ததை காண்டிருக்கிறோம். மேடைகளிலே நடனங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் மரணித்ததை நாம் பார்த்திருக்கிறோம். அதே போன்று இந்த இடத்திலே நான் ஒரு சிலரை மட்டும் குறிப்பிட்டிருந்தாலும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் உங்களது வீடுகளிலே மரணித்த ஒவ்வொருவரும் இருந்து கொண்டிருப்பார்கள். சிலருக்கு தனது பெற்றோர்கள், தாய் தந்தையர்களை அவர்கள் இழந்திருப்பார்கள். சிலரது வீடுகளிலே சகோதர சகோதரிகள் இழக்கப்பட்டிருப்பார்கள். சில வீடுகளிலே பிள்ளைகளது மரணங்களை கூட கண்கூடாக நாம் கண்டிருப்போம். இத்தனையும் எம்மை சூழ நடந்து கொண்டிருக்கிற போது எமக்கும் என்றோ ஒரு நாள் அந்த மரணம் வரத்தான் போகிறது என்பதனை ஒவ்வொரு மரணமும் நிகழ்கிற போது நாம் அடிக்கடி ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். எனவே நடந்த கடந்து சென்ற இந்த மரணங்கள் பல படிப்பினைகளை தாங்கி இருக்கிறது. அதனை சிந்திக்கிற போது எம்மால் அவற்றை புரிந்து கொள்ள முடியும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக எமக்கு சொல்லி தந்தார்கள், அக்ஸிரு ஜிக்ரஹாதி மில்லத்தாத், இன்பங்களை எல்லாம் தகர்த்து எரிந்துவிடக்கூடிய, நொறுக்கி தள்ளிவிடக்கூடிய அந்த மரணத்தை அடிக்கடி நினைவு செய்து கொள்ளுங்கள். பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் மரணத்தை என்று சொல்லாமல் அதனை எப்படி வர்ணிக்கிறார்கள் என்று பாருங்கள். இன்பங்களை எல்லாம் அது தகர்த்து எரிந்து விடக்கூடியது. ஒரு மனிதனுக்கு ஆயிரம் கற்பனைகள் இருக்கும். அடுக்கு மாடு கட்டிடங்களை கட்ட வேண்டும், தோட்டங்கள் துறவுகளை எடுத்து அதிலே உலா வர வேண்டும், நல்ல பெருமதியான வாகனங்களை எடுத்து அதாவது ஓட வேண்டும், எம்மை சூழ இருக்கக்கூடிய உறவுகளோடு அழகாக நடக்க வேண்டும், கணவன் மனைவி உறவுகளை சரியாக பேண வேண்டும், இப்படி ஆயிரம் ஆசைகளும் கற்பனைகளும் சந்தோஷங்களும் இருந்தாலும் அங்கே ஒரு மரணம் ஏற்பட்டு விடுமாக இருந்தால் அது அத்துணையும் அந்த இடத்திலே சுக்கு நூறாகிவிடும். அதை தாண்டி ஒன்றுமே இல்லை என்கின்ற ஒரு நிலைமை அந்த சந்தர்ப்பத்திலே ஏற்படும் அல்லவா? இதைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மரணம் என்கிற சிந்தனை இன்பங்களை எல்லாம் நொறுக்கி தள்ளிவிடும் என்று மிக அழகாக அடையாளப்படுத்துகிறார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மரணத்தை அடிக்கடி நினைவுபடுத்த சொல்வதற்கு ஒரு முக்கிய காரணமும் இருக்கிறது. அது என்னவென்றால், இந்த மரணம் என்பது ஒரு மனிதனது வாழ்க்கையின் மையப்புள்ளி என்று சொல்ல முடியும். ஒரு மனிதனது வாழ்க்கையின் மையப்புள்ளி என்று சொல்ல முடியும். எப்படி? இந்த உலகத்திலே மனிதன் பிறக்கிறான், சில காலங்கள் வாழ்ந்துவிட்டு ஒரு நாள் மரணத்தை எய்துகிறார். மறுமை நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அத்தோடு அவனுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. ஆனால் நாளை மறுமை வாழ்க்கை என்ற ஒன்று இருக்கிறது என்பதனை நம்பிய எமக்கு அந்த மரணத்திற்கு பிறகு வேறொரு வாழ்க்கை தொடங்க இருக்கிறது. அது ஆரம்பத்திலே கபரிலும் பிறகு மறுமையிலும் அந்த வாழ்க்கை தொடரவிருக்கிறது. எனவே இந்த உலகத்திலே வாழுகிறோம், மரணம் வருகிறதா அது ஒரு மையப்புள்ளி, ஒரு மத்திய கோடு, அதற்கு பிறகு அடுத்த ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. இந்த மரணத்தை நாம் அடிக்கடி நினைவு கூறுகிற போது என்ன நடக்கும் என்றால், இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது, இதிலே எவ்வளவுதான் சந்தோஷங்கள் இருந்தாலும் அது பெரிதாக எமக்கு தோன்றாது. ஒன்று, அதே போன்று இந்த உலக வாழ்க்கையிலே என்னதான் எமக்கு கவலைகள் இருந்தாலும் அதுவும் பெரிதாக தோன்றாது. எப்போது? இந்த மரணத்தை நினைக்கிற போது. அதே போன்று இந்த மரணத்தை ஒரு மனிதன் நினைக்கிற போது இந்த உலகத்தின் காரியங்கள் பெரிதாக தெரியாமல் போகக்கூடிய அதே வேளை மறுமையை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக வந்துவிடும். அந்த மறுமைக்காக நான் எந்த அளவு தயாராக இருக்கிறேன் என்கிற ஒரு சிந்தனை அதிகம் அதிகம் ஏற்படும். எந்த அளவு அந்த மரணத்திற்கு நான் தயாராக இருக்கிறேன், அந்த மறுமையிலே எனக்கு என்ன என்ன கிடைக்க போகிறது, அதற்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்கிற சிந்தனை மரணத்தை ஒரு மனிதன் நினைவு கூறுகிற போதுதான் அவனுக்கு ஏற்படும். ஒரு மனிதன் மரணத்தை மறந்து வாழ்வானாக இருந்தால், மரணத்தை பற்றிய சிந்தனையே இல்லாமல் வாழ்வானாக இருந்தால், அவனுக்கு இந்த உலகிலே உள்ள சந்தோஷங்கள் மட்டுமே பெரிதாக தெரியும். அதே போன்று இந்த உலகிலே ஏற்படக்கூடிய கவலைகள் எல்லாம் பெரிதாக தெரியும். மரணத்துக்கு பிறகுள்ள மறுமை வாழ்க்கை அவனது கணக்கிலும் இருக்காது. சொர்க்கத்தை பற்றிய ஆசையும் இருக்காது, நரகத்தை பற்றிய அச்சமும் இருக்காது. அல்லாஹ்வுடைய அருள் எனக்கு வேண்டும் என்ற ஆசையும் இருக்காது, அல்லாஹ்வின் தண்டனை கிடைத்து விடுமோ என்ற பயமும் இருக்காது. எப்போது? மரணத்தை நினைக்காத போது, மரணத்தை பற்றி கணக்கில்லாத போது அவனுக்கு உலகம் மட்டுமே கண்ணுக்கு தெரியும், மறுமை அப்படியே மறந்துவிடும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரைக்கும் அவன் மரணத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவனுக்கு மரணத்தை ஈமான் கொள்ளுவது அவனது ஈமானின் ஒரு பகுதியாகும். அதை அவன் மறந்து வாழக்கூடாது. அதை அவன் சரியாக அனுதினமும் நினைத்து வாழ்வானாக இருந்தால் இந்த உலகம் அவனுக்கு பெரிதாக தெரியாது. அது எப்பேற்பட்ட சந்தோஷமாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட கவலையாக இருக்கட்டும், அது அவனுக்கு ஒரு விஷயமே இல்லை. அதே நேரம் உண்மையான நிரந்தரமான அந்த மறுமை வாழ்க்கை அவனது சிந்தனையிலே இருந்து கொண்டிருக்கும். அந்த மறுமை பற்றிய அங்கே கிடைக்கக்கூடிய தண்டனைகளை பற்றிய அச்சம் எப்போதும் இருந்து கொண்டிருக்கும். அந்த மறுமையிலே சொர்க்கம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசை எப்போதும் அதிகரித்துக் கொண்டிருக்கும். எனவேதான் மரணத்தை அடிக்கடி நினைவு கொள்ளுங்கள், மரணத்தை அடிக்கடி நினைவு கூறுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று சொல்கிறார்கள், ஆனால் நாம் அதை சரியாக செய்கிறோமா? நாம் அதனை சரியாக செய்கிறோமா என்று கேட்டால், எமக்கு அந்த மரணம் நினைவிலே வருவது ஒரே ஒரு நேரம் மட்டும்தான். எங்காவது ஒரு மரணம் விழுந்துவிட்டால் எமது பிரதேசத்திலே அல்லது எமது குடும்பத்திலே எமது அக்கம் பக்கத்திலே ஒரு மரணம் நிகழ்ந்துவிட்டால் மட்டும்தான் அந்த மரணத்தை பற்றி நாம் நினைக்கிறோம். அதை தவிர ஏனைய சந்தர்ப்பங்களிலே அதை நாம் கணக்கிலும் எடுப்பது கிடையாது. இப்படி நாம் இருந்தால் ஒரு நாளும் எம்முடைய வாழ்க்கை சீராகாது. அடிக்கடி நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அடிக்கடி எமது அக்கம் பக்கத்திலே விழுந்த மரணங்களை நினைத்து பார்க்க வேண்டும். குடும்பங்களிலே விழுந்த மரணங்களை நினைத்து பார்க்க வேண்டும். எமது ஊர்களிலே எமது பிரதேசங்களிலே ஏற்பட்ட மரணங்களை நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். இதே மரணம் எனக்கும் ஒரு நாள் வரப்போகிறது, அது எப்போது எங்கே எப்படி வரப்போகிறது என்பது அடிக்கடி எமது சிந்தனையிலே வந்து போக வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது பிரகாரம் மனிதர்களாகிய நாம் மறக்கக்கூடியவர்களாக படைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த மரணத்தை நினைவுபடுத்துவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு ஒரு வழிமுறையையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். இஸ்லாம் ஒரு வழிமுறையை காட்டித் தருகிறது, இதை நீங்கள் செய்யுங்கள், உங்களுக்கு மரணம் ஞாபகத்திலே வரும். இதை செய்யாவிட்டால் எப்போது மரணம் விழுகிறதோ அப்போது மட்டும்தான் ஞாபகத்தில் வரும். இதை நீங்கள் செய்தால் எப்பொழுதும் உங்களுக்கு இந்த மரணம் ஞாபகத்திலே வரும். எப்போது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸூருல் குபூர் ஃபஇன்னஹா துஸக்கிருக்குமுல் மௌத், ஸூருல் குபூர் ஃபஇன்னஹா துஸக்கிருக்குமுல் ஆகிரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை எமக்கு ஞாபகப்படுத்துவதற்கு ஒரு வழிவகையை சொல்லி தந்தார்கள். அது என்ன தெரியுமா? மண்ணறைகளை சென்று பார்த்து வாருங்கள், கபறுகளை சென்று சந்தித்து விட்டு வாருங்கள், அது உங்களுக்கு மரணத்தை நினைவுபடுத்தும், அது உங்களுக்கு மறுமையை நினைவுபடுத்தும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த மண்ணறைகளை தரிசிப்பது, கபரடிகளை போய் சென்று பார்த்து வருவது எம்முடைய வழக்கங்களிலே ஒன்றாக காணப்பட வேண்டும். ஆண்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் மண்ணறைக்கு செல்லக்கூடிய ஒரு தருணம், யாராவது ஒரு ஆணோ பெண்ணோ ஜனாசா மரணித்து விட்டால் அதை அடக்கம் செய்வதற்காக சென்று வருகிறார்கள். அதே நேரம் பெண்களை எடுத்துக்கொண்டால் அதுவும் இல்லை, ஜனாசாவை பின்தொடர முடியாது என்ற காரணத்தினால் அதிகமான பெண்கள் கபரடிகளின் பக்கம் சென்றதே கிடையாது என்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மண்ணறைகளை சென்று பார்த்து வாருங்கள், மண்ணறைகளை போய் சந்தியுங்கள், அது உங்களுக்கு மரணத்தை நினைவுபடுத்தும், அது உங்களுக்கு மறுமையை நினைவுபடுத்தும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. எப்படியாவது என்றோ ஒரு நாள் நானும் நீங்களும் மரணிக்கவிருக்கிறோம். இந்த உலகம் என்பது எம்முடைய கண்ணை அப்படியே சூனியம் செய்து மயக்கிவிட்டு இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவற்றை மட்டும் பெரிதாக எமக்கு காட்டக்கூடிய ஒன்று. ஆனால் நிச்சயம் இது ஒரு நாள் எம்மை ஏமாற்றிவிடும். எனவேதான் அல்லாஹ் அவ்வப்போது சில மரணங்களை ஏற்படுத்துகிறான், அதன் மூலம் எம்முடைய சிந்தனை கண்களை திறக்கிறான். எமக்கு அந்த நினைவுகள் கொஞ்சம் மறக்கிற போது அவசரமாக மண்ணறைகளை சென்று பார்த்து வர வேண்டும், கபரடிகளை நோக்கி செல்ல வேண்டும். அது மறந்த அந்த மரண சிந்தனைகளை எமக்கு மீண்டும் ஞாபகப்படுத்திவிடும். எனவே ஒவ்வொரு சகோதரிகளும் எத்தனையோ இடங்களுக்கு செல்வது போன்று இந்த கபரடிகளை சென்று தரிசித்து வருவதற்கும் ஒரு நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி செல்லக்கூடிய சகோதரிகளிடம் நான் கூறக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், அந்த கபரடிகளை நோக்கி செல்வதனுடைய காரணம் மரணத்தை நினைவுபடுத்துவதற்கு, மறுமையை பற்றி யோசிப்பதற்கு வேறு எந்த நோக்கமும் அல்ல. செல்லக்கூடிய சகோதரிகள் அதற்கு ஏற்ப செல்ல வேண்டும். எம்மிலே ஒரு சிலருடைய தன்மை என்னவென்றால், எங்கு சென்றாலும் ஏதோ ஒரு ட்ரிப் போற மாதிரி போறது. அங்கே குடிப்பதற்கு தேநீர் அல்லது சாப்பிடுவதற்கு ஏதாவது சாப்பாடு வகைகள், அங்கே வரக்கூடிய சின்ன பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் அவருக்கு ரெண்டு இவருக்கு ஒன்று. மன்னரைகளுக்கு செல்வது வேறு இடங்களுக்கு செல்வது போன்று, அதாவது சந்தோஷங்களை அனுபவிப்பதற்கு கிடையாது. அங்கே நாம் செல்வதனுடைய நோக்கமே மரணத்தை நினைவுபடுத்துவதற்கு, மறுமையை பற்றி யோசிப்பதற்கு. எனவே அதற்கு செல்லக்கூடிய நாம் அதற்குரிய தயார் நிலையோடு நாம் செல்ல வேண்டும். தனியாக செல்ல முடியும் அல்லது அதே சிந்தனையிலே இருக்கக்கூடிய ஓர் இருவரை அழைத்து செல்ல முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னரைகளை தரிசிக்கக்கூடிய ஒரு வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். அதுவும் இரவு நேரங்களிலே வீட்டிலே குடும்பத்திலே உள்ளவர்கள் தூங்கிவிட்டதன் பிறகு அவர்கள் சென்று அந்த இருட்டிலே அந்த இரவு நேரங்களிலே மன்னரைகளை தரிசிப்பவர்களாக இருந்தார்கள். பாருங்கள், செல்லக்கூடிய எமக்கு செல்லக்கூடிய அந்த பயணம் சரியான ஒரு பயணமாக இருக்கக்கூடிய இருக்க வேண்டும். அதற்கு ஏற்ப நாம் ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். இரவு நேரங்களிலே தனிமையிலே அல்லது மரண பயத்தை உணரக்கூடிய சகோதரிகள் இருவர் மூவர் சேர்ந்து அப்படியான பயணங்களை மேற்கொள்ள வேண்டும். அந்த பயணங்கள் எமக்கு மரணத்தை மறுமையை நினைவுபடுத்தும். அப்படி அந்த கபறுகளை சென்று தரிசிப்பதற்கு சகோதரிகள் செல்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மன்னரைகளை நோக்கி செல்லக்கூடிய அந்த மனிதர்களுக்கு சில வழிகாட்டல்களையும் காட்டியிருக்கிறார்கள். நாம் அந்த கபறுகளை சென்று தரிசிப்பதற்கு செல்வோமாக இருந்தால் அதனுடைய வாசல் கதவிலே எம்முடைய கால்களிலே பாதணிகள் இருக்குமாக இருந்தால், செருப்புகள் இருக்குமாக இருந்தால் அவற்றை கலட்டி வைத்துவிட வேண்டும். அந்த வாசலிலே நாம் நுழைவதற்கு முன் ஒரு துஆ காணப்படுகிறது. அந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலா அஹ்லி தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன் அஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா என்ற ஒரு துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். இப்படி ஒரு புனித பயணத்தை மேற்கொள்ள விரும்பக்கூடிய சகோதரிகள் இந்த துஆவினுடைய கருத்தையும் சரியாக பாடமாக்கிக் கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த துஆ என்பது அந்த கபருக்கு அந்த கபரு அதாவது கபருக்கு அருகாமையிலே செல்வதற்கு கொஞ்சம் தூரம் இருக்கலாம், ஆனால் இந்த துஆவை சரியாக நீங்கள் பொருள் உணர்ந்து ஓதிவிட்டால் அங்கேயே உங்களுடைய மரண சிந்தனைகள் ஆரம்பித்துவிடும். அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? அஸ்ஸலாமு அலா அஹ்லி தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன். கபறுகள் எல்லாம் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு நீங்கள் சென்று விட்டீர்கள். வாசல் கதவிலே நீங்கள் இந்த துஆவை ஓதுகிறீர்கள். அதனுடைய கருத்து தெரியுமா? அஸ்ஸலாமு அலா அஹ்லி தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன். இந்த இடங்களிலே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான வீடுகளை உடையவர்களே, எப்படி முஸ்லிமான முஃமின்கள் முஃமின்கள் முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய இடங்கள் அது, அந்த இடங்களிலே இருக்கக்கூடிய கூட்டத்தினரே, உங்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தம் ஏற்படட்டும், உங்கள் மீது அல்லாஹ்வினது சமாதானம் ஏற்படட்டும், அங்கே அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த துஆவிலே தொடர்ந்து என்ன வருகிறது தெரியுமா? இங்கு அடக்கப்பட்டிருப்பவர்களே, உங்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். நாங்களும் இன்ஷா அல்லாஹ் உங்களோடு வந்து சேர்ந்து கொள்ளவிருக்கிறோம். அஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா, உங்களுக்கும் எங்களுக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அந்த கபரிலே நாம் கேட்கிறோம் என்று சொல்லிவிட்டுதான் நாம் ஒவ்வொருவரும் அந்த கபரிற்குள் கால் வைக்க வேண்டும், அதாவது கபரடிக்குள் கால் வைக்க வேண்டும். பாருங்கள், இந்த துஆவிலேயே எம்முடைய மரணத்தை பற்றிய சிந்தனைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். விரும்பவே நாம் சென்று பார்த்துவிட்டு வருவதை விட நாம் அந்த இடத்திற்கு சென்று நீங்கள் சென்று விட்டீர்கள், அடுத்து நாங்கள் தான் வரப்போகிறோம் என்று நாம உணர்ந்து சொல்கிற போது நிச்சயமாக இதற்கு பிறகுள்ள எனது வாழ்க்கையை நான் சரி செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை தானாக அந்த இடத்திலே உருவாகும். தொடர்ந்து நாம் என்ன சொல்கிறோம்? அஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா, உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் நிம்மதியான வாழ்க்கையை இந்த கபரிலே நான் கேட்கிறேன். ஏன் அந்த வார்த்தை? கபரிலே அடக்கப்பட்டிருக்க கூடிய அந்த மனிதருடைய நிலைமை அல்லாஹ் ஒருவனே நன்கறிந்தவர். அவர் செய்த பாவங்கள் என்ன, அதற்காக அவர்கள் தண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கலாம், அவருடைய தண்டனைகள் இலகுபடுத்தப்பட்டிருக்கலாம், அந்த தண்டனைகளிலே அவர் தடுமாறி வரலாம், அல்லது நல்லவர்கள் செய்து அல்லாஹ்வுடைய அந்த கருணை பார்வைக்குள் சிக்கிக்கொண்ட அந்த உண்மையான முஸ்லிம்கள் மூமின்கள் சொர்க்கத்தின் அந்த நறுமணங்களையும் அதனது அழகான இனிமையான அந்த வாசங்களையும் நுகர்ந்து கொண்டு புது மாப்பிள்ளைகள் போன்று உறங்கலாம். அவர்கள் நிம்மதியாக உறங்குகிறார்களா அல்லது தண்டனைகளிலே சிக்கி தடுமாறுகிறார்களா என்பதை அல்லாஹ் ஒருவனே நன்கறிந்தவன். எனவே அவர்களுக்கும் எமக்கும் சேர்த்து நாம் என்ன கேட்கிறோம்? அஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா, உங்களுக்கும் எங்களுக்கும் இந்த கபர்களிலே நிம்மதியான ஒரு வாழ்க்கையை என்று சொல்லிவிட்டு நாம் அந்த கபரடிக்குள் கால்களை வைக்க வேண்டும். அப்படி நாம் சென்று அங்கே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய கபர்களிலே எம்முடைய குடும்பத்தார்கள் இருக்கலாம், எம்முடைய நெருங்கியவர்கள் இருக்கலாம், எம்முடைய உற்றார் உறவினர்கள் இருக்கலாம், எமது அக்கம் பக்கத்திலே உள்ளவர்கள் இருக்கலாம். ஒவ்வொருவருடைய கபரையும் நாம் சென்று பார்க்க வேண்டும். இப்பொழுது இவருடைய நிலைமை எப்படி இருக்கும் யோசிக்க வேண்டும். உடல்கள் இருக்குமா அல்லது திரவமாகி காலியாகி இருக்குமா, வெறும் எலும்பு கூடுகள் மீதம் இருக்குமா, உடம்புகள் ஊதி பெருத்து வெடித்து அந்த கபர்களிலே துர்நாற்றங்கள் வீசுமா, அந்த உடம்புகளை மண்ணு அப்படியே சாப்பிட்டிருக்குமா, இவற்றை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது உடலினுடைய விடயம். அடுத்தது இவருக்கு என்ன நடக்கிறது? இவருக்கு தண்டனை வழங்கப்படுகிறதா அல்லது அவர் நிம்மதியாக உறங்குகிறாரா, இவற்றை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இவர் உலகத்திலே வாழுகிற போது எப்படி வாழ்ந்தார், அதற்கு இவர் என்ன நிலைமையிலே இருப்பார், யூகித்து பார்க்க வேண்டும். அதே போன்று அந்த கபரடிகளிலே நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த கபர்களிலே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மூமின்களிலே தண்டனைக்குள் அகப்பட்டவர்கள் இருந்தால், பாவங்களை செய்து மாட்டிக்கொண்டவர்கள் இருந்தால், இந்த உலக வாழ்க்கையை பிழையாக கழித்தவர்கள் இருந்தால் அவர்களுக்காக மன்னிப்பை நாம் கேட்க வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும், அவரது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று இறைஞ்சி பிரார்த்திக்க வேண்டும். அத்தோடு சேர்த்து நாமும் அந்த கபர்களிலே அடக்கப்படுகிற போது உண்மையான முஸ்லிம்களாக மூமின்களாக அடக்கப்பட வேண்டும். புது மாப்பிள்ளைகள் போன்று நிம்மதியாக உறங்க வேண்டும் என்கின்ற ஒரு மிக முக்கியமான பிரார்த்தனையை அந்த இடத்திலே நாம் செய்து கொள்ள வேண்டும். இப்படி அந்த மரணத்தை, அந்த மறுமையை அந்த இடத்திலே நின்று நிதானமாக நினைவுபடுத்தி எம்முடைய இனி வரக்கூடிய வாழ்க்கையை நாம் திட்டமிட வேண்டும். ஏனென்றால் அந்த மரணம் என்பது நிச்சயமாக அது எமக்கு வந்து செல்லவிருக்கக்கூடிய ஒன்று, அது யார் நினைத்தாலும் தடுத்துவிட முடியாத ஒன்று. நாம் அன்பாக நேசித்த உறவுகளை விட்டும் எம்மை பிரித்துவிடக்கூடிய ஒன்று. இந்த உலகத்திலே ஆசைப்பட்டு அனுபவித்த இந்த உலக இன்பங்களை விட்டும் எம்மை தூர அனுப்பிவிடக்கூடிய ஒன்று இந்த மரணம். ஆனால் அந்த மரணத்திற்கு பிறகுதான் ஒன்றோ நிம்மதியான வாழ்க்கை அல்லது நிம்மதி இழந்த வாழ்க்கை எமக்காக காத்திருக்கிறது. அதற்குரிய தயார் நிலைகளை நாம் சரியாக செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே சரியான ஒரு சிந்தனையோடு ஒரு முறை அந்த கபர்களை சென்று நாம் பார்த்து வந்தாலே அது எம்முடைய இனிவரக்கூடிய வாழ்க்கையை மாற்றிவிட போதுமானது இன்ஷா அல்லாஹ். எனவே செல்லக்கூடிய சகோதரிகள், அந்த துஆக்களை சரியாக பாடமாக்கி அதே போன்று மேலே சொல்லப்பட்ட வடிவத்திலே அந்த கபர்களை தரிசித்து அங்கிருப்பவர்களுக்காக துஆ செய்து எம்முடைய வாழ்க்கையும் அதோடு ஒப்பிட்டு பார்த்து மீண்டு வந்துவிட்டு எம்முடைய இஷ்டப்படி வாழ ஆரம்பிக்காமல் எங்கே சென்று வந்தோமோ, எங்கே செல்ல போகிறோமோ அதற்கு தயாராக நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து மரணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி இந்த மரணத்தை சரியான முறையிலே நாம் நினைவிலே நிறுத்த வேண்டும். அதற்கு இஸ்லாம் எமக்கு காத்திருக்கக்கூடிய அழகான ஒரு வழிமுறை ஒன்று, நாம அடிக்கடி அந்த மரணத்தை நினைத்து பார்ப்பது. இரண்டாவது, அடிக்கடி கபர்களை சென்று தரிசித்து வருவது. அது எமக்கு மரணத்தை நினைவுபடுத்தும், அது எமக்கு மறுமையை நினைவுபடுத்தும் என்பதனை நாம் சிந்தனையிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். எனவே இப்படி எம்முடைய நிலைப்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்வோமாக இருந்தால் எம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சரி பிழைகளை நாம தெரிந்து கொள்ளலாம். எம்முடைய தவறுகள், எம்முடைய பாவங்களை நாம திருத்திக் கொள்ளலாம். இப்படி நாம அதற்குரிய முயற்சிகளை செய்து திருந்தாவிட்டால் நிச்சயமாக எம்மால் எம்மை யாராலும் திருத்த முடியாது. திடீரென்று அந்த மரணம் வருகிற போது அங்கே நாம் மாட்டிக்கொள்வோம் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல் முஃமினூன் என்ற அத்தியாயத்திலே 100வது வசனத்திலே ஒரு முக்கியமான வசனத்தை சொல்கிறான். அதாவது அவர்களிலே ஒருவருக்கு மரணம் வந்துவிட்டால் ஃபலம்மா ஜாஅ அஹதுஹுமுல் மௌத், இந்த உலகத்தை மட்டும் தனது சிந்தனையிலே நிறுத்தி மறுமையை பற்றிய கணக்கில்லாமல், மரணத்தை பற்றிய சிந்தனை இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன், அப்படி வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு மரணம் வந்தால் அவன் சொல்லுவான், ரப்பே என்னை திரும்ப அனுப்பிவிடு, என்னை திரும்ப அனுப்பிவிடு, எனக்கு இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு அவகாசத்தை தா, கொஞ்ச நாளைக்கு என்னை விட்டுவை. எதற்கு தெரியுமா? குழந்தைக்குரிய வீட்டை கட்டி கொடுத்து விட்டு வருவேன், அதற்கா இல்லை. இரண்டு மகள்மார்களுக்கு கல்யாணம் முடித்து கொடுக்க வேண்டும், அதற்கா இல்லை. ரப்பே எனக்கு ஒரு அவகாசத்தை தா, எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாயா அல்லா. ஒன்றே ஒன்றுதான், ஒரே ஒரு நோக்கம், ஒன்றே ஒன்றை தான் நான் செய்ய போகிறேன். நான் இதுவரைக்கும் செய்யாமல் இருந்த நல்ல அமல்களை எல்லாம் செய்ய போகிறேன். நல்ல நல்ல விடயங்களை எல்லாம் செய்து உனக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக வாழப் போகிறேன். ஒரு சின்ன அவகாசத்தை தாயா அல்லா. பாருங்கள், கடந்து செல்லக்கூடிய மரணங்கள் எம்மை ஒரு சரியான வழிக்கு கொண்டு வராவிட்டால், கபறுகளை சென்று தரிசித்து எம்முடைய மரணங்களுக்கு முன்னர் நாம் எம்மை தயார்படுத்தி கொள்ளாவிட்டால், எப்பொழுது எம்முடைய கண்கள் திறக்கும் என்றால் எமக்கு மரணம் என்ற ஒன்று வரும், நாமும் மரணிக்கக்கூடிய ஒரு தருணம் வரும். அப்பொழுது யோசிப்போம், அப்பொழுது தடுமாறுவோம், அப்பொழுது அல்லாவிடம் கேட்போம், யா அல்லாஹ் கொஞ்ச காலத்தை தா. பாருங்கள், உலகத்திலே எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. கஷ்ட நஷ்டத்திலே வாழ்பவர்கள் இருப்பார்கள், வீடுகள் அரைவாசி கட்டிய நிலைமையிலே இருப்பார்கள், அதிகமான குழந்தைகளை பெற்றிருப்பார்கள், திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டிருக்காது, பெற்றோர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருப்பார்கள், பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருப்பார்கள், எத்தனையோ தேவைகள் உலகத்திலே இருக்கும். ஆனால் மரணம் வந்து விடுகிற போது ஒரு மனிதன் அனைத்தையும் மறந்து விடுவான், மறந்து விட்டு சொல்வான், ரப்பே கொஞ்ச காலம் அவகாசம் தா, நான் ஒன்றும் செய்ய போறதில்லை, நான் விட்டு வந்த நல்ல அமல்களை செய்ய போகிறேன். செய்வோம், செய்வோம், நாளைக்கு செய்வோம், நாளன்றைக்கு செய்வோம் என்று வச்சிருந்தேனே, அந்த அமல்களை எல்லாம் நான் செய்ய போகிறேன் யா அல்லாஹ், எனக்கு அவகாசத்தை தா என்று அவன் கேட்பான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அந்த நேரத்திலே எவ்வளவுதான் மன்றாடினாலும், எவ்வளவுதான் கை சேதப்பட்டாலும், எவ்வளவுதான் கெஞ்சி கூத்தாடினாலும், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அல்லாஹ் சொல்கிறான், அது வெறும் வார்த்தை, அது 5% பிரயோஜனம் இல்லாத வார்த்தை. வாழுகிற போது அவ்வளவு காலத்தை கொடுத்தும் அவன் அதற்கு ஏற்ப வாழவில்லை, இதற்கு பிறகா வாழப்போகிறான். பாருங்கள், அந்த மரணம் எம்மை வந்து பிடிப்பதற்கு முன் அதற்கு ஏற்ப நாம் எம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுள்ள வாழ்க்கை என்பது பயங்கரமானது, நினைத்து பார்க்க முடியாது. எனவேதான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஒரு வசியத்தை செய்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தக்குல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். விசுவாசம் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். நீங்களாக நினைத்து கொண்டு நான் சரியாகத்தான் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைப்பதால் ஒன்றும் நடக்கப் போவது கிடையாது. அல்லாஹ்வின் பார்வையிலே இதுதான் சரியான தக்குவா, சரியான ஈமான் என்று ஒன்று இருக்குமே, அந்த தக்குவாவிற்கு ஈமானுக்கு நீங்கள் வாருங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ்வுடைய ஒரு வசியத்து என்ன தெரியுமா, உங்களுக்கு மரணம் என்ற ஒன்று வரும், நீங்கள் மரணிக்க கூடிய அந்த தருணம் அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்பட்ட, அல்லாஹ்விற்கு முழுமையாக சரணடைந்த ஒரு உண்மை முஸ்லிமாக நீங்கள் இருக்கக்கூடிய தருணத்திலேயே தவிர மரணம் உங்களுக்கு வந்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் வசியத்தை செய்கிறார். பாருங்கள், முஸ்லிம்களாக மௌத்தாகிருங்க, அப்படி இல்லாம அந்த மௌத்து உங்கள வந்துடக்கூடாது என்று அல்லாஹ் வசியத்தை செய்யறதாக இருந்தால், அந்த நிலைமையில நாங்க இல்லாம அந்த மௌத்து எங்கிட்ட வந்தால் அதற்கு பிறகுள்ள நிலைமை என்ன, நாங்க யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதை சரியாக நாம் சிந்தித்து பார்க்கிற போது எம்முடைய தவறுகள் பிழைகள் எல்லாம் எம்முடைய சிந்தனையிலே வரும். ஒரு சில விடயங்களை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்தி அப்படியே விட்டு விடுகிறேன். மிச்ச விடயங்களை நாங்களாக யோசித்து பார்க்க வேண்டும். எம்மிலே பலர் இருக்கிறார்கள் கடன், அதிகமான கடன்கள், சொர்க்கம் செல்ல முடியாது. ஒரு உயிர் தியாகியாக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் பாதையிலே உயிரை தியாகம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் அவருடைய இரத்தம் தரையை தொடுவதற்கு முன் அவரது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஆனால் கடனை தவிர நாம் யோசிக்க வேண்டும், நாளை எம்முடைய மரணம் வந்தால் அதற்கு ஏற்ப இந்த கடன் விடயத்திலே நான் இருந்து கொண்டிருக்கிறேனா? ரெண்டு, உறவுகள், தாய் தந்தையர், பிள்ளைகள், குடும்பங்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரத்த உறவுகள் என்பது தொங்கிக் கொண்டிருக்கும் அரிசிலே, அரிசிலே அது தொங்கிக் கொண்டிருக்கும், சிராத் பாலத்திலே அது குழுவப்பட்டிருக்கும். யார் அந்த விஷயத்திலே பிழை செய்தார்களோ அவர்களை இழுத்து நரகத்திலே தள்ளும். இரத்த உறவுகள், அண்டை வீட்டார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அண்டை வீட்டானுக்கு தொல்லை கொடுப்பவன் அவன் விசுவாசம் கொள்ளவே இல்லை, அவன் ஈமான் கொள்ளவே இல்லை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்த முஸ்லிம்களோடு விரோதம் குரோதம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுடைய அமல்கள் ஏற்றுக் கொள்ளப்படாது, அவரது பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது. யார் அடுத்த முஸ்லிம்களோடு விரோதம் குரோதம், ஆடைகளை உடுத்துகிறார்கள் ஆனால் இறுக்கமாக உள்ளே இருக்கக்கூடிய ஆடைகள் தெரியக்கூடிய விதத்திலே, அடுத்தவர்களை மயக்கக்கூடிய விதத்திலே. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள். இப்படி எத்தனையோ தவறுகள் நடக்கிறது. அவரவர்கள், நான் என்னை சிந்தித்து பார்த்தால், நீங்கள் உங்களை சிந்தித்து பார்த்தால், அந்த மரணத்திற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினால் நிச்சயமாக உங்களுடைய தவறுகள் என்ன என்ன என்பதை நீங்களாக பட்டியலிடலாம். எனவே இந்த விடயங்களை நாம் ஒவ்வொருவரும் சிந்தனையிலே நிறுத்த வேண்டும். ஒரே ஒரு விடயத்தை இறுதியாக கூறி நான் இந்த விடயத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். நாம் யோசிக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால், இந்த உலகத்திலே எமக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம், சோதனைகள் இருக்கலாம், சிக்கல்கள் இருக்கலாம். இந்த உலகம் என்பது ஒரு கொஞ்ச காலம் நாம் இருந்துவிட்டு செல்வதற்கு வந்த ஒரு இடம். இங்கே அனைத்தையும் நூற்றுக்கு நூறு நாம் சரியாக பெற முடியாது, அனுபவிக்க முடியாது. ஆனால் அதற்காகத்தான் நாம் தடுமாறிக் கொண்டிருக்கிறோம், அதற்காகத்தான் நாம் தடுமாறிக் கொண்டிருக்கிறோம். உண்மையான விஷயம் என்னவென்றால், இந்த உலக வாழ்க்கை எமக்கு ஒரு விதமாக அமைந்திருக்கிறது. அதிலே பல குறைகள் இருக்கலாம். ஆனால் எமக்கு அமைந்த இந்த வாழ்க்கை நாளை மறுமையை யோசிக்கக்கூடிய வகையிலே, அந்த மறுமைக்காக எம்முடைய வாழ்க்கையை நாம் அழகாக வாழக்கூடிய வகையிலே அமைந்திருக்குமாக இருந்தால், இந்த உலகத்தினுடைய விடயங்களை பெரிதுபடுத்தாமல் அந்த மறுமைக்காக எம்முடைய பயணத்தை நாம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதே நேரம் எமக்குள்ள இந்த வாழ்க்கையானது அந்த மறுமையை மறக்கடிக்கக்கூடிய நிலையிலே இருக்குமாக இருந்தால், எமக்குள்ள சிக்கல்கள் பிரச்சனைகள் எம்முடைய இந்த உலகத்திலேயே எம்மை குடிகள செய்யுமாக இருந்தால், அந்த இடத்திலே நாம் கொஞ்சம் நிதானமாக யோசித்து எங்கே பிரச்சனை இருக்கிறது, எதனால் பிரச்சனை இருக்கிறது என்பதனை சரியாக ஆராய்ந்து பார்த்து, இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு சில குறைகள் இருப்பதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் நாளை மறுமையிலே நான் வெற்றி பெற வேண்டும், நான் நாளை மறுமையிலே தப்பிவிட வேண்டும், அதற்கு ஏற்ப என்னுடைய வாழ்க்கையை நான் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். எனவே மேலே நாம் கற்றுக்கொண்ட இந்த விடயங்கள் அனைத்தும் உண்மையிலேயே எமக்கு ஒரு பிரயோஜனத்தை தந்திருக்கும் என்று நம்புகிறேன். வல்ல அல்லாஹு தஆலா எந்த இடங்களை எந்த விடயங்களை எந்தெந்த அம்சங்களை இந்த இடத்திலே நாம் கற்றுக்கொண்டோமோ அதனை எம்முடைய உள்ளங்களிலே ஆழமாக பதிய வைத்து அதனை அவ்வப்போது நினைவு செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதன் பிரகாரம் இன்பங்களை தகர் தெரியக்கூடிய அந்த மரணத்தை அடிக்கடி நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். எமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களிலே இந்த மரண சிந்தனைகள் எம்மை விட்டும் விலகி செல்லக்கூடிய தருணங்களிலே அந்த கபறுகளை சென்று பார்த்து வந்து அங்கிருப்பவர்களை பற்றி யோசித்து எம்முடைய வாழ்க்கையை அந்த மரணத்தை மனதில் கொண்டு வாழ வேண்டும். நிச்சயம் என்றோ ஒரு நாள் அந்த மரணம் எனவிருக்கிறது, அது வந்துவிட்டால் அதற்கு பிறகு எம்முடைய வாழ்க்கையை சரி செய்வதற்கு எந்த ஒரு அவகாசமும் கொடுக்கப்படாது. எனவே வாழக்கூடிய இந்த காலப்பகுதியிலே அல்லாஹ் இப்படி யாரோ சிலரின் மூலம் ஏற்படுத்தக்கூடிய இந்த அறிவுரைகளை மனதிலே கொண்டு எம்முடைய வாழ்க்கையை நானும் நீங்களும் சரி செய்து கொள்வோமாக. வல்ல அல்லாஹ் அதற்காக எம் ஒவ்வொருவருக்கும் துணை புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தகஃபிருல்லாஹ் லீ வலக்கும்.